செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாச்சி உமக்கே.
மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 8 இறை வார்த்தைகள் 14-21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு, பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பமில்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பமில்லை என ஏன் பேசிக்கொள்கின்றீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிலிருந்து நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நான் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் பல நகைச்சுவையான நிகழ்வுகளெல்லாம் நடப்பது உண்டு. சில வேளைகளில் அதையெல்லாம் இப்பொழுது நினைத்து பார்த்து சிரிக்கின்ற பழக்கம் என்னிடத்தில் இருக்கின்றது. அப்படியான ஒரு நிகழ்வானது, நான் 6 வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய நண்பன் சார்லஸ் அவர்கள் எனக்கு அருகில் அமர்ந்தார். அப்பொழுது நாங்கள் அனைவரும் விளையாடுவதற்காக மைதானத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். மைதானத்திற்குள்ளாக சென்று விளையாடி முடித்து நாங்கள் களைப்படைந்து ஒரு இடத்தில் நாங்கள் குழுவாக மரத்திற்கு கீழாக நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது இருக்கும் பொழுது என்னுடைய நண்பன் சார்லஸ் அவர்கள் என்னுடைய செருப்பு காணவில்லையே என்று கூறி எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தட்டி எழுப்பி தேடுங்கள் தேடுங்கள் என்று எங்களுக்கு சொன்னார். நாங்களும் அந்த இருந்த இடத்திலே இருந்து செருப்பு எங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் தேடிக்கொண்டே இருந்தோம். அப்பொழுது நான் கவனித்தேன், அவருடைய கையில் ஒரு செருப்பு இருந்தது என்பதை. நான் அவரிடத்தில் நான் சுட்டி காட்டினேன், செருப்பு ஒன்று உன் கையில் இருக்கே, இன்னொன்று எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மற்றொரு செருப்பு அவருடைய வலது காலில் அவர் அமர்ந்திருந்தார். எனவே இப்படியாக செருப்பு தன்னுடைய கையில் இருப்பதை அவர் மறந்துவிட்டு செருப்பு காணவில்லையே என்று எங்கள் ஒவ்வொருவரையும் 5 நிமிடமாவது தேட வைத்து விட்டார். அது தன்னுடைய கையில் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை, அதை அவர் மறந்து விட்டார். அன்பா, அந்த விலை இதே போல தான் பல வேளைகளில் நாம் நம்முடைய வீடுகளில் ஏதாவது மறந்துவிட்டு நாம் எரிச்சலோடு கோபப்படுகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய வாகனத்தினுடைய சாவியை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்போம். சில வேளைகளில் அலைபேசியை காணவில்லையே என்று தேடிக்கொண்டிருப்போம். சமையல் அறையில் உப்பை காணவில்லையே என்று நாம் பல வேளைகளில் தேடிக்கொண்டிருப்போம். இப்படியாக சின்ன சின்ன மறதிகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் சில மறதி பெரும் விபத்துக்கு, பெரும் நிகழ்வுக்கு, பெரு அனுபவத்திற்கு அது ஒரு வித்தாக அமைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட மறதியை தான் இந்த நற்செய்தியானது நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு படைகள் சென்று கொண்டிருக்கின்றார். படைகள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு உண்பதற்கு அப்பம் இல்லை, அங்கு ஒரே ஒரு அப்பம் மட்டும்தான் இருந்தது. காரணம், அவர்கள் உண்பதற்கு அப்பங்களை எடுத்து வர அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் கிடைத்த ஒரு அப்பத்தையும் வைத்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை வைத்து ஒரு மிகப்பெரிய ஓமையை சுட்டி காட்டுகின்றார். இந்த புளித்த மாவு அப்பம் என்பது யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது தீமையானவற்றை குறிக்கின்றது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயரையும் ஏரோதையும் பார்த்து இந்த புளித்த மாவு அப்பத்திற்கு அவர்கள் ஓமையாக எடுத்து காட்டப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் இருவருமே தீய சிந்தனையோடு இருக்கிறார்கள். பரிசேயர்கள் சமய வழியில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள், ஏரோது அரசவையில் நடந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த ஆன்மீகமும் இந்த அரசியலும் நாம் உன்னிப்பாக கவனிக்கவில்லை என்றால் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்பதை பொறுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு நற்செய்தியை கொடுக்கின்றார். மேலும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் சீடர்களை சாடிக்கொண்டே இருக்கின்றார், திட்டிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் கண்ணிருந்தும் காண்பதில்லையா, காதிருந்தும் கேட்பதில்லையா, உங்களுக்கு நினைவாற்றலே இல்லையா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை சாடுகின்றார். மீண்டுமாக அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு நான் எத்தனை பேர்த்துக்கு உணவளித்தேன், மீதம் எத்தனை கூடைகள் இருந்தது என்று அவர்களிடத்தில் திரும்பி ஒரு கேள்வியை கேட்கின்றார். மேலுமாக 7 அப்பங்களை பகிர்ந்து கொடுத்த பிறகு மீதம் எவ்வளவு இருந்தன என்று கேட்கின்றார். இப்படியாக நடந்து போன சம்பவங்களை ஆண்டவருடைய சீடர்கள் மறந்து கொண்டே வந்தார்கள். இந்த மறதி என்பது ஒரு தேசிய வியாதி என்பதை நீங்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். மேலுமாக மறதி என்பது நல்லது. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான கசப்பான சம்பவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில தீமையான செயல்களையும் நாம் மறந்துவிட்டு வாழ்ந்தால்தான் நம்முடைய எதிர்காலமானும் நிகழ்காலமும் சிறப்பாக அமையும் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். எனவே எதை மறக்க வேண்டும், எதை மறக்கக்கூடாது, இந்த மறதிக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நாம் இன்னும் சற்று அலசி பார்ப்போம். இந்த மறதி எதற்காக வருகிறது என்பதை கலிபோர்னியாவில் இருக்கின்ற உளவியல் அறிஞர் எலிசபெத் அவர்கள் 4 வகையாக பிரிக்கின்றார்கள், மறதி எதற்காக வருகிறது என்று. முதலில் பார்க்கும்போது, நாம் திரும்பி பார்ப்பது இல்லை. நாம் செய்த செயல்கள், நாம் என்னென்ன செய்ய வேண்டும், செய்து முடித்து விட்டோம் என்பதையெல்லாம் நாம் திரும்பி பார்க்காத காரணத்தினால்தான் நமக்கு மறதி வருகிறது என்பதை அவர் முதல் தியரியாக அவர் சொல்கின்றார். குறிப்பாக குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றன, பாடங்களை எல்லாம் படிக்கின்றன. படித்த பாடத்தை மீண்டுமாக வீட்டிற்கு வந்து திரும்பி பார்க்க வேண்டும், அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது தேர்வுக்கு முன்பாக மட்டும்தான் நாம் திரும்பி பார்க்கிறோமே ஒழிய நாம் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நடைபெறுகின்ற அந்த பாடங்களை நாம் திருப்பி பார்ப்பதில்லை. இது குழந்தைகளிடத்தில் மறதி வருவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. மேலுமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நாள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். எனவே அப்படிப்பட்ட நாள் முழுவதும் நமக்கு நடந்த சம்பவங்களையும் நாம் செய்த செயல்களையும் நாம் செய்த பணிகளையும் இரவு படுப்பதற்கு முன்பாக நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நாம் செய்த செயல்கள் நியாயமாக இருந்ததா? நாம் செய்த செயல்கள் கடவுளுக்கு உகந்ததாக இருந்ததா? நாம் செய்த செயல் அனைத்திற்கும் நீதியானதாக இருந்ததா என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இப்படியாக நாம் திரும்பி பார்த்தால் மட்டும்தான் நாம் நமக்கு மறதி ஏற்படாமல் நாம் செய்த காரியங்கள் சரியானவை என்பதை உறுதியுடன் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் செய்த காரியங்களை திரும்பி பார்த்தால் நமக்கு மறதி என்பது வராது என்பது அவருடைய தியரியாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இரண்டாவது பார்க்கும் பொழுது குறுக்கீடு செய்தல். ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நிகழ்வில் நம்முடைய முழு கவனமும் இருக்க வேண்டும். நாம் திருப்பலியில் இருக்கிறோம் என்றால், திருப்பலியில் நாம் பங்கெடுக்கின்றோம் என்றால், நம் திருப்பலியில் மட்டும்தான் நம்முடைய கவனம் முழுவதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். சில வேளைகளில் குறுக்கீடு வரும் பொழுது நாம் செய்த செயலை நாம் மறந்து விடுகின்றோம். திருப்பலியில் நடந்து கொண்டிருக்கிறது, அப்போது அலைபேசி வருகிறது, உடனடியாக அலைபேசி எடுத்துக்கொண்டு நாம் வெளியே சென்று விடுகிறோம். அல்லது ஒரு செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், இறை வார்த்தையை வாசித்து கொண்டிருக்கின்றோம், அப்பொழுது ஏதாவது ஒரு குறுக்கீடு வருகிறது, அந்த வேளைக்கு நாம் சென்று விடுகிறோம். ஆனால் இறை வார்த்தை என்ன வாசித்தோம் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். கடந்த ஞாயிறு என்ன நற்செய்தி வாசிக்கப்பட்டது என்று இப்போது நான் கேள்வி கேட்டால், எத்தனை நபர்கள் இங்கு சொல்வதற்கு தயாராக இருப்பீர்கள் என்பது மிக சொற்பமான எண் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. காரணம், நாம் திரும்பி பார்க்க மறந்து விடுகின்றோம், அல்லது நாம் செய்கின்ற இந்த செயலில் பலவிதமான குறுக்கீடுகள் வருகின்றன, கவன சிதறல்கள் ஏற்படுகின்றன. அதன் காரணமாகத்தான் நாம் பலவற்றை மறந்து விடுகின்றோம். மூன்றாவது காரணமாக, நினைவுகளை சேகரிப்பதில் நாம் தோல்வி அடைகின்றோம். ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற சில நிகழ்வுகளையாவது, மிக முக்கியமான நிகழ்வுகளாவது, மறக்க முடியாத நிகழ்வுகளாவது, நம்முடைய உள்ளத்தில் தொட்ட சில நிகழ்வுகளை நாம் சேகரித்து வைக்க வேண்டும். இந்த சேகரிப்பதில் நாம் தோல்வியை அடைந்து விடுகின்றோம். இதற்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் அடிப்படை காரணமாக இருப்பது சரியான உணவு பழக்கம் இல்லாத காரணத்தினால்தான் இந்த மறதி அதிகமாக ஏற்படுகிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது சரியான தூக்கயின்மை இல்லை. ஒழுங்காக தூங்கவில்லை என்றால் அன்று நாள் முழுவதும் நாம் செய்கின்ற வேலையானது அரைகுறை வேலையாக தான் இருக்கின்றது. நாம் நன்றாக தூங்கி ஆரோக்கியமான உணவை உண்ட பிறகு நாம் செய்கின்ற செயலானது நல்ல செயலாக அமைகிறது, அது வெற்றியின் செயலாக அமைகிறது. எனவே உணவும் தூக்கமும் நமக்கு வாழ்க்கைக்கு மிக முக்கியம். அடுத்தபடியாக மன அழுத்தம். தேவையற்ற காரியத்தை எல்லாம் நாம் நினைத்து கொண்டு, முடிந்து போன காரியத்தை எல்லாம் நாம் நினைத்து கொண்டு நம்முடைய மன அழுத்தத்தில் நாம் இருக்கின்றோம். அதனால் சில வேளைகளில் நாம் பலவற்றை மறக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய உறவினர்களுடைய அலைபேசி எண்ணை நாம் மறந்து விடுகின்றோம். நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய மனைவிமார்கள், கணவன்மார்கள், பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கூட நாம் சில வேளைகளில் மறந்து விடுகின்றோம். இதற்கு அடிப்படை காரணம் மன உளைச்சல் தான், மன அழுத்தம் தான் அதிகமான காரணமாக இருக்கிறது. எனவே எதையும் இயல்பாக எடுத்துக்கொள்ள மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக அவர் சொன்ன காரணம், நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பலவற்றை மறக்க வேண்டும். பலவற்றை மறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்களை நாம் திணித்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு அழகான ஒரு டம்ளர் இருக்கிறது, டம்ளர் நிறைய நீர் இருக்கிறது, இதில் நீங்கள் புதிய நீரை ஊற்ற வேண்டுமென்றால் அந்த டம்ளரில் இருக்கின்ற தண்ணீரை முழுவதுமாக கீழே ஊற்றிவிட்டு புதிய தண்ணீருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்போது ஊற்றினால் மட்டும்தான் அந்த டம்ளர் முழுவதும் புதிய நீர் வரும். இல்லை என்றால் புதிய நீர் ஊழ்த்த ஊழ்த்த அது கீழே தான் வழிந்து கொண்டே இருக்கும். அதே போல நம்முடைய எண்ண ஆற்றலில், நம்முடைய சிந்தனை ஆற்றலில், நாம் ஞாபகம் வைத்திருக்கின்ற நம்முடைய மூளையில் நாம் பலவற்றை மறக்க வேண்டும். பலவற்றை மறக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற சிந்தனைகளை, தேவையற்ற செயல்களை, தேவையற்ற அனுபவங்களை நாம் மறக்க வேண்டும். அப்படி மறந்தால் மட்டும்தான் ஆண்டவர் தருகின்ற இந்த புதிய சிந்தனையும் புதிய அனுபவத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் அவர் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு தியரியாக இருக்கின்றது. மேலுமாக சீராக் புத்தகம் பிரிவு 11 இறைவார்த்தை 25 நாம் வாசிக்கின்றோம். வளமாக வாழும் பொழுது பட்ட துன்பங்களை எல்லாம் நாம் மறந்து போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை பல வேளைகளில் நாம் மறந்து விடுகின்றோம். காரணம், துன்ப வேளையில் நாம் கடவுளை அதிகமாக நேசிக்கின்றோம். துன்ப வேளையில் கடவுளோடு நாம் இருக்கின்றோம், துன்ப வேளையில் நாம் கடவுளோடு அதிகமாக அன்பு செய்கின்றோம். ஆனால் அந்த துன்பமான வாழ்வு முடிந்த பிறகு நாம் அடுத்த கட்ட ஒரு இன்பமயமான வாழ்வுக்கு நாம் செல்லும் பொழுது நாம் கடந்து வந்த பாதையை நாம் மறந்து விடுகின்றோம். துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்மை தூக்கிவிட்ட அந்த ஆண்டவரை நாம் மறந்து விடுகின்றோம். துன்பத்தில் இருக்கும் பொழுது வலதுகரத்தால் நம்மை காப்பாற்றிய அந்த ஆண்டவரை நாம் மறந்துவிட்டு நம்முடைய உலக இன்பத்தில் நாம் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படியாக இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த வசனமானது நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. மேலுமாக விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம், யோபு என்ற ஒரு நபர், அவர் வளமையாக இருக்கும் பொழுது, அவருக்கென்று மனைவி இருக்கும் பொழுது, அவருக்கென்று குழந்தைகளெல்லாம் இருக்கும் பொழுது, நிறைய சொத்துக்கள் இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் கடவுளை மறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கென்று பலி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் தனக்காகவும் தான் செய்த பாபத்திற்காகவும் தன்னுடைய உறவினர்கள் செய்த பாபத்திற்கு அனைத்திற்குமே அவர் பலி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நபராக இருந்தார் என்பதை நாம் விவிலியத்தின் வழியாக அறிந்து கொள்கின்றோம். எனவே அவருடைய உள்ளத்தை போல நம்முடைய உள்ளமும் மாற வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இணைச்சட்ட நூல் பிரிவு 32 இறைவாத்தை 18 நாம் வாசிக்கும் பொழுது, உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை நீர் மறந்துவிட்டாய். எனவே இணைச்சட்ட நூலானது இஸ்ரேல் மக்களுக்காக எழுதப்பட்டது. எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது ஒவ்வொரு நாளும் அவர்களை கடவுளை பார்த்து புலம்பினார்கள், எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஒரு வளமான நாட்டை அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் கடவுளை மறந்த நிலையில் இருந்தார்கள், கடவுளை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார்கள். உண்மையான கடவுளை மறந்துவிட்டு வேற்று தெய்வத்தை நோக்கி அவர்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டது என்பதை இணைச்சட்ட நூலானது நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. எனவே நம்மை உருவாக்கிய, நம்மை படைத்த, அப்படி நம்மை ஈன்றெடுத்த கடவுளை நாம் ஒரு நாளும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திருச்சட்டம் தருகின்ற ஒரு உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. மேலுமாக கடவுளை நாம் மறக்கக்கூடாது என்றால் கடவுள் கொடுத்த சட்டத்தையும் நாம் மறக்கக்கூடாது. அதைதான் இறைவாக்கினர் ஒசையா தன்னுடைய புத்தகத்தில் பிரிவு 4 இறைவாத்தில் அழகாக சொல்கின்றார், நீர் உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து விட்டாய், நானும் உன் மக்களை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் இறைவாக்கினர் ஒசையாவுக்கு சொல்கின்றார். உன் மக்களிடம் பொய் சொல், நீங்கள் கடவுளை மறந்து விட்டால், கடவுளுடைய திருச்சட்டத்தையும் நீங்கள் மறந்து விட்டால், கடவுள் உங்களை மறந்து விடுவார் என்று நமக்கு கடவுள் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். எனவே கடவுளையும் நாம் மறக்கக்கூடாது, கடவுள் கொடுத்த அவருடைய திருச்சட்டத்தையும் நாம் மறக்காமல் நம் உள்ளத்தில் ஏற்றவாறு நாம் வாழ வேண்டும். மேலுமாக யாக்கோப்புக்கு எழுதிய கடிதம் பிரிவு 1 இறைவார்த்தை 24 நாம் வாசிக்கின்றோம், கண்ணாடியிலேயே தன் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவர். இப்போதான் கண்ணாடியை பார்த்துட்டு வந்திருக்கோம், தலசி விட்டு வந்திருக்கோம், உடனடியாக நான் யார் என்பதை நாம் மறந்து விடுகின்ற அந்த மனிதருக்கு ஒப்பானவர் என்று யாக்கோப்பு அடிகளார் அவர்கள் கூறுகின்றார். எதற்காக கூறுகிறார் என்று பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் ஆண்டவருடைய இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடவாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த வகையான மனிதர்களுக்கு ஒப்பானவர் என்று யாக்கோப்பு அவர்கள் அழகாக தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். எனவே இந்த பாறையின் மீது நடப்பட்ட விதை போல உடனடியாக அவர்கள் வளர்கின்றார்கள், ஆனால் சூரிய ஒளியினுடைய தாக்கத்தால் அவர்கள் தளர்ந்து அழிந்து போகின்றார்கள். எனவே இறைவார்த்தையை கேட்டவுடன் அதன்படி நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் அதன்படி நடவாமல் இறைவார்த்தைக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது நாம் இறைவார்த்தையை மறக்கின்றோமோ அப்பொழுதே கடவுள் நம்மையும் மறந்து விடுகிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை மறக்காமல் இருக்கின்றார், அதே போல நாமும் கடவுளை மறக்காமல் இருக்க வேண்டும். அதற்கு தான் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் பிரிவு 1 இறைவாத்தை 27 அழகாக சொல்கின்றார், ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்தே விடாதீர்கள், என்ன என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் மறக்காதீங்கன்னா, கிறிஸ்துவின் நற்செய்திக்குபடி உங்களை உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீங்கள் மறவாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் பவுலடியார் நமக்காக அவர் எழுதியிருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய நற்செய்தி என்பது வாழ்வு தருகின்ற நற்செய்தியாக அமைகின்றது, நீதியும் நேர்மையும் உள்ள ஆட்சியை கொடுக்கின்ற நற்செய்தியாக அமைகின்றது. கிறிஸ்து நமக்கு ஒரு ஒளியாக வழியாக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒருபோதும் கடவுளை மறக்காமல், கடவுளுடைய திருச்சட்டத்தை மறக்காமல், கடவுளுடைய இறைவார்த்தையை மறக்காமல் அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக திருச்சட்ட நூல் பிரிவு 4 இறைவார்த்தை 9 நமக்கு சொல்கின்றது, கவனமாயிருங்கள். எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். உங்கள் கண்கள் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் அதையெல்லாம் காத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கின்ற அற்புதத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்ற வல்ல செயல்களையும் நாம் வெறும் தாளில் மட்டும் எழுதினால் பத்தாது. மாறாக நம்முடைய இதயத்தில், நம்முடைய உள்ளத்தில் நாம் எழுதி வைக்க வேண்டும். எப்போது நாம் செய்கின்ற செயல் நம்முடைய இதயத்தோடு ஒன்றிணைத்து நாம் செய்கின்றோமோ கண்டிப்பாக அந்த செயலானது மறக்கப்படாத செயலாக இருக்கிறது. எந்த ஒரு செயல், எந்த ஒரு பேச்சு, எந்த ஒரு இறைவார்த்தை உங்கள் உள்ளத்தை தொடுகின்றதோ அந்த இறைவார்த்தையானது உங்களுக்கு மறக்க முடியாமல் இருக்கிறது என்பது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார், கடவுள் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. நாம் என்ன செய்தாலும் சரி, நாம் மிகப்பெரிய பாவிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு நாம் விலகி சென்றாலும் சரி, ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகி செல்வதில்லை. அவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உள்ளங்கையால் அவர் தாங்கிக் கொள்கின்றார். அவருடைய உள்ளங்கையில் நம்முடைய பெயர்களை எல்லாம் அவர் பொறித்து வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. அதுபோல நாமும் கடவுளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறுவோம். கடவுளை மறக்காமல் இருக்க அவருடைய பழியில் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு வல்லமையும் ஆற்றலையும் தரட்டும். ஆண்டவரை ஒருபோதும் மறவாத பிள்ளைகளாக நாம் அனைவரும் வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். வாருங்கள்.
தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய், தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய், தகுதியில்லா என்னை உன்னன்பினாள், தயவுடன் ஏற்பாய் பலி பொருளாய், தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய்.
I've had wrinkles and